தோன்றி புகழோடு தோன்றுக என்ற மறுமொழி வாய்மொழிக்கு இணைய இந்த ஊருக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரராகிய திருவாளர் பி எஸ் ஆர் என்று அன்போடு மக்களால் அழைக்கப்படும் திருவாளர் ஐயா ராமலிங்கம் அவர்கள் 1931 வள்ளத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்தவரான இவர் வள்ளத்திலே பள்ளி படிப்பை முடித்தவர். பின்பு திருச்சி தூய வளனார் கல்லூரியிலே இளங்கலை வரலாறு படித்து பட்டம் பெற்றார். பின்பு சென்னை பல்கலைக்கழகத்திலே வழக்குரையராக தேர்ச்சி பெற்றார். தஞ்சை தானிக்கு சர்வோதயா என்ற இதழை தொடங்கி மக்களுக்கு நல்ல பல பெருமணி ஆற்றி வருவார். ஆரம்பத்தில் காந்தியையும் பாரதியையும் தம் வழிகாட்டியாக கொண்டு வாழ்ந்து வந்த இவர் திராவிட இயக்கத்தின் மீது கொண்டிருந்த பற்றுதல் காரணமாக அன்றைய முதல்வர் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர்களுடைய பாராட்டுக்கும் பொறுப்புகளுக்கும் உரியவராக விளங்கிய தூய மனத்திலே கொண்டவர் எங்கள் சிறப்பு விருந்தினர். தஞ்சை தரணிக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் வரும்பொழுதெல்லாம் இவரிடம் வந்து அருள் வாங்கிவிட்டு செல்வதாக அன்று பெரும் பழக்கமாக இருந்தது. தன்னுடைய கொள்கையில் இருந்து என்றும் மாறுபடாமல் இருந்திருந்தார். இன்றும் இவரும் ஓர் முன்னாள் அமைச்சரே. இருப்பினும் வள்ளுவருடைய வாய்மொழிக்கு இணங்க கொண்ட கொள்கையிலிருந்து மாறுபடாமல் தம் வாழ்க்கையை செம்மையாக நடத்தி வருபவர் என்று தனது தந்தையினுடைய நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் தஞ்சை மண்டல அளவிலே ஹாக்கி போட்டியை செம்மையாக நடத்தி வீர இளைஞர்களை உருவாக்கி வருவதிலே சமுதாயத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்து வருகின்றார். இப்படிப்பட்ட கொடை வள்ளுவர் இவரை மாணவர்களுக்கு பட்டம் வழங்கி வாழ்த்தி சிறப்புரை வழங்க வருமாறு உண்மை இருக்கும் கூப்பி வரவேற்கின்றோம்.
நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், உமைக்கு நீ அமைந்தன் கணநாதன் நங்குடியை வாழ்விப்பான் சிந்தையே இம்மூன்றும் செய். இந்த மிகப்பெரிய நிறுவனத்தின் பெருமை மிகு தலைவர் அவர்களே, கல்லூரி முதல்வர் அவர்களே, இதில் பணியாற்றுகின்ற பேராசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு பட்டங்களை பெற்று மகிழ்கின்ற மாணவ செல்வங்களே, இதற்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உண்மையாகவே இது எனக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய கௌரவம் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். உண்மை பெரும் புகழ்ச்சி இல்லை. உங்களுக்கு பட்டம் கிடைத்தது கிடைப்பதிலே நீங்கள் மகிழ்கிறீர்களோ இல்லையோ, எனக்கு மிகப்பெரிய பட்டம் கிடைத்திருக்கிறது, மிகப்பெரிய மரியாதை கிடைத்திருக்கிறது. நானே எனக்கு விவரம் தெரிந்த காலமெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறேன், பொதுக்கூட்டங்களிலே பேசுகிறேன், கல்லூரிகளிலே பேசுகிறேன், தினந்தோறும் வழக்கு மன்றத்திலே பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கு நடக்கிற பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றுகிற வாய்ப்பு என்பது எனக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய கௌரவம். அதற்காக தலைவர் அவர்களுக்கும் இந்த கல்லூரி அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1961 அன்றைக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான், சென்னை பல்கலைக்கழகம். அதனுடைய செனட் ஹவுஸில் பிஏ பட்டத்தை நான் பெற்றதற்கு பின்னால் பெற்றதே எனக்கு நினைவுக்கு வருகிறது. அன்றைக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான், டாக்டர் ஹுமாயூன் கபீர் பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்த வந்தார். அப்பொழுது டாக்டர் லட்சுமிசாமி மௌலியார் துணை விழுந்தார். அந்த நாள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த நாளில் நான் முதல் முதலாக பட்டமளிப்பு விழாவிலே பேசுவது இப்பொழுதுதான். அதற்காக நான் மறுபடியும் நன்றி சொல்ல வேண்டும். வயதானவர்களிடமும் பொழுது போக்குவதற்காக கேட்பவர்களிடமும் உரையாற்றுவதை விட இந்த நாட்டில் எதிர்கால வாழ்வு, எதிர்கால நாட்டை உருவாக்கப் போகிற உங்களிடம் பேசுவதுதான் மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். அதில் எனக்கு மகிழ்ச்சி. ஒப்புக்காக சொல்லல, இன்றைய நாடு மிக நன்றாக இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். நாடு மட்டுமல்ல, உலகமே மோசமாக இருக்கிறது, எல்லா இடத்திலும் மோசமாக இருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. உலகம் முழுவதும் வன்முறை. இந்தியாவில் எந்த பக்கம் பார்த்தாலும் தினம் பத்திரிகையை எடுத்தால் வெடி வெடித்தது, இவன் சத்தான், அவன் சத்தான், 100 பேர் சத்தார், 800 பேர் சத்தார், இந்த செய்தியை தான் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாட்டிலே எல்லாம் நன்றாக நடக்கவில்லை, இது நன்றாக மாற வேண்டுமே, இந்த நாடு சீர்பெற வேண்டுமே, ஒரு புதிய உலகத்தை உருவாக்க வேண்டுமே, அதை யார் செய்ய முடியும்? என்னை போன்ற வயதானவர்களால் இனி முடியாது. புதிய உலகத்தை செய்ய போகிறவர்கள் நீங்கள். நீங்கள் இன்றைக்கு பட்டம் பெறுகிறீர்கள், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் சரி, உங்கள் படிப்பு என்பது தலைவர் அவர்கள் சொன்னது போல, அதை வைத்து நீங்கள் வேலைக்கு போகலாம், வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கலாம், தனியாக தொழில் செய்யலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் வாழ்க்கை என்பது உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. இதுவரையிலே மிக மகிழ்ச்சியாகவும் கவலையற்றும் நீங்கள் கல்லூரி வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நீங்கள் நுழையப் போகிற உலகம் மிக கொடுமையாக இருக்கிற உலகத்திலே நீங்கள் நுழையப் போகிறீர்கள். உங்களை பயமுறுத்துவதற்கு நான் சொல்லவில்லை. உலகத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உலகத்திலே நீங்கள் வாழப்போகிறீர்கள். கல்வி என்பது உங்கள் டிகிரியோடு முடியவில்லை, அது கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டாக இருந்தாலும் கிராஜுவேஷனாக இருந்தாலும் சரி, போஸ்ட் கிராஜுவேஷனாக இருந்தாலும், டாக்டரேட்டாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கல்வி என்பது அதோடு முடியவில்லை. கல்வி கரையில் கற்பவர் நாட்சியில். நம்முடைய நாட்டு மரபிலே கல்விக்கு கடவுளாக வைத்திருக்கிற சரஸ்வதி இன்றைக்கும் படித்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு சிம்பல். படிப்புக்கு எல்லையே இல்லை. நான் படித்தவன் என்ற முறையிலே சொல்லவில்லை, நான் இன்றைக்கும் ஒரு மாணவனாகவே இருக்கிறேன். ஒவ்வொருவரும் கடைசி வரையிலே மாணவனாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அறிவிலே நாட்டம் இருக்க வேண்டும். நம்முடைய அறிவு விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த கல்லூரியிலே நம்ம அழைப்புதலிலே பார்த்தேன், இங்கே என் கண் முன்னால் இருக்கிறது. தன்னம்பிக்கை, தளராத முயற்சி, அயராத உழைப்பு, இதை விட ஒரு மோட்டோ யாருக்கு வேண்டும்? தன்னம்பிக்கை வேண்டும். வாழ்க்கை என்பது உங்கள் கையில், நல்லதும் கெட்டதும் உங்கள் கையில், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, புறநானூறு சொல்லுகிறது 2000 வருஷத்துக்கு முன்னால். எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது. இந்த உலகம் சொர்க்கமாக இருப்பதும் நரகமாக மாறுவதும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. சொர்க்கமும் நரகமும் உங்களுக்கு வெளியே இல்லை, அது உங்கள் உள்ளத்திலே இருக்கிறது. பாரடைஸ் லாஸ்ட்ல மில்டன் சொன்னார், சேட்டன் போனால் எந்த இடத்துல காலை வைத்தாலும் சேட்டன் எங்கே வைத்தாலும் அந்த இடம் அவிந்து போகும் என்று சொல்லுகிறார். அதை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அப்படி அறிவதும் வாழ்வதும் வெளியே இல்லை, உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னார். உங்களை நீங்கள் தயார் செய்து கொண்டால், உங்களை நீங்கள் தெளிவாக வைத்துக் கொண்டால், நீங்கள் நிரந்தர விழிப்போடு இருந்தால் உலகம் மிக சுகமாக இருக்கும், மிக அருமையாக இருக்கும். கல்வி என்பது என்ன, எதற்காக கல்வி? வேலைக்கு போவதற்கு மட்டுமல்ல, கல்வியை வச்சு நீ வச்ச டிகிரி வேலைக்கு போவதற்கிறார். ஆனால் கல்வி என்பது டிகிரி அல்ல, கல்வி என்பது உள்ளத்தை பண்படுத்துவது, உங்களை நீங்களாக செய்வது, உங்களை மனிதராக்குவது, பண்படுத்துவது, அதுதான் கல்வி. கல்வி என்பது நம்மை முழுமையான மனிதனாக மாற்றுவது. அது வெறும் டிகிரியில இல்லை, நல்ல டிகிரி வாங்கலாம், பெரிய அறிவாளியாக இருக்கலாம், கூர்ந்த மதி இருக்கலாம், ஆனால் பண்பு இல்லை என்றால் அந்த அறிவு அத்தனையும் பாழாக போகும். அணுகுண்ட செய்கிறவனா அறிவாளிதான், ஏவுகணை வீசி மக்களை கொள்கிறவனெல்லாம் அறிவாளிதான், பீடித்தவர்கள் போய் அமெரிக்காவில் உடைத்தவன் அறிவாளிதான். மதத்தின் பெயராலும் அரசியல் கொள்கை பெயராலும் ஜாதி பெயராலும் ஆயுதங்களை பயன்படுத்தி மக்களை கொள்கிறவன் அறிவுடையவன் தான். டெக்னிக்கல் நாலேஜ், டெக்னாலஜி அவனுக்கு தெரியும், ஆனால் மனித பண்பு இல்லை. மனித பண்பு வேறு, கூர்த்த மதி வேறு. அறம் போலும் கூர்மையிலேனும் மரம் போல் ஒரு மக்கள் பண்பிலார் வள்ளுவர் அப்பொழுதே சொன்னார். கல்வி என்பது வெறும் டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் கொடுப்பது அல்ல, உங்களை மனிதர்களாக பண்படுத்துவது. நல்ல மனிதர்கள் வாழ்வதால் தான் உலகம் வாழ்கிறது. சயின்டிஸ்டால் அல்ல, அரசியல் தலைவர்களால் அல்ல, மிகப்பெரிய தொழிற்சாலையால் அல்ல, உங்களுடைய ஆயுதங்களால் அல்ல, உலகம் வாழ்வது நல்ல மனிதர்கள் வாழ்வதா. இன்னும் வாழ்கிறார் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது என்றே மண்புக்கு மாய்வது மண் என்று வள்ளுவர் சொன்னார். பண்புடையவர்கள் இருப்பதாலே உலகம் வாழ்கிறது. அந்த பண்புடையவராக வாழ்வது எப்படி என்பதுதான் கல்வி. உங்களுடைய பட்டங்களை பெற்று வேலைக்கே போகாமல் சொந்த தொழில் செய்யலாம், விவசாயம் செய்யலாம். இங்கே படிக்கிற பல மாணவர்கள் என்ன போல கிராமத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கக்கூடும். அதில் இந்த கல்லூரி மேலே எனக்கு மரியாதை. பெரிய பணக்காரர்களையும் படிச்சுட்டு உடனே அமெரிக்காவுக்கு போகணும், ஜெர்மனிக்கு போகணும், இங்கிலாந்துக்கு போகணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும் என்ற நோக்கத்தில் தான் இன்றைக்கு கல்வி நடக்கிறது. அந்த நிலையில் தலைவர் அவர்கள், சேர்மன் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் படிப்பது மட்டுமல்ல பண்புடையவர்களாக, ஒழுக்க சீலர்களாக, அஞ்சாதவர்களாக வாழ்வதுதான் இந்த கல்லூரிக்கு பெருமை என்று சொன்னாரே, அதை நீங்கள் வயிறு எழுத்துக்களால் பொறித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. பணம் என்பது எவ்வளவோ படிக்காத கையில் இருக்கிறது. பெரிய பெரிய தொழில் வச்சிருக்கிறவங்களாம் படிப்பாடியா? படித்து விட்டு எல்லோரும் அறிவு கூலிகளாக இருக்கிறார்கள், இன்டலெக்சுவல் லேபர். அமெரிக்காவிலே போய் வேலை செய்கிறவர்கள் எல்லாம் இன்டலெக்சுவல் லேபர். அது மட்டுமல்ல கல்வி, அதுவா கல்வி? கல்வி என்பது உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். சுதந்திரம் என்பது இன்னொருவர் கொடுப்பது அல்ல, நீங்கள் உணர்வது. You should feel free. You should enjoy freedom. You should feel free because of your education. Knowledge is strength. வெறும் knowledge அல்ல, that should be wisdom. T.S. Eliot சொன்னார், where is the wisdom? We have lost our inner knowledge. Where is knowledge? லாஸ்ட் இன் இன்ஃபர்மேஷன். வெறும் இன்ஃபர்மேஷனை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிற காலத்திலே நாம் வந்து விட்டோம். நான் ஒவ்வொரு மாணவரையும் கேட்டுக் கொள்கிறேன், நீங்கள் எல்லோரும் அறிவாளியாக இருங்கள், வெறும் படிப்பாளியாக அல்ல. Everybody should be wise. Knowledge is strength. Wisdom is spiritual freedom. அறிவு உங்களுக்கு முழுமையாக இருந்தால் அன்றைக்கே நீங்கள் விடுதலை பெற்றவர்கள். அறியாமை என்பது பாவம். புத்த பகவான் சொன்னார், பாவங்களிலே ஒன்று அறியாமை. அச்சம் என்பது ஒரு பாவம். அதனால்தான் பாரதியார் சொன்னார், புலை அச்சம் போய் ஒழிதல் வேண்டும். அவருடைய புதிய ஆட்சி சூடியிலே முதல் அடி அச்சம் தவிர. ஆண்மை தவறே. ஆண்மைனா ஆண்மகன் அர்த்தம் இல்லை, ஆளுமை. பெண்ணுக்கு அது பொருந்தும், ஆண் பெண் அத்தனை பேருக்கும் அச்சம் இருக்கக்கூடாது. அச்சம் எப்பொழுது வரும்? எப்பொழுது நமக்கு அறியாமை இருக்கிறதோ அப்பொழுது அச்சம் வரும். நீங்கள் அறிவோடு இருந்தால் அச்சம் போய்விடும், அறிவு அச்சத்தை போக்கிவிடும். இருட்டை ஒளி போக்குவது போல் அறிவு போக்கும். நீங்கள் அறிவோடு இருப்பது நீங்கள் சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல. மனிதன் என்பவன் ஒரு சமூக பிராணி, இஸ் எ சோசியல் அனிமல். தனியாக காட்டிலே வாழ்ந்தால் எந்த கவலையும் இல்லை. ஆனால் நாம் கூட்டமாக வாழ்கிறோம், ஒரு சமூகத்திலே வாழ்கிறோம். தனி மனிதனுடைய சுதந்திரம் என்பது இந்த சமூகத்தினுடைய நல்லிணக்க நல் வாழ்க்கையோடு ஒத்து போக வேண்டும். தான் தான்ரோகித்தனமாக தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று எந்த மனிதனும் இருக்க முடியாது. எல்லா மனிதர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது உயர்ந்த கொள்கை மட்டுமல்ல, அது அறிவு சார்ந்த கொள்கை. எல்லோரும் நன்றாக இருந்தால்தான் ஒவ்வொருவரும் நன்றாக இருக்க முடியும். இட்ஸ் எ பிராக்டிக்கல் விஸ்டம். சமூகம் நன்றாக இருந்தால்தான் நீங்கள் நன்றாக இருக்க முடியும். சமூகம் நன்றாக இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு தனி மனிதனும் நன்றாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் உழைத்து வாழ வேண்டும். பைபிளில் சொன்னதா எல்லாரும் சொல்லுவார்கள், சாத்தான் பாம்பாக வந்தது, ஆதாம் ஏவாளை மனதை கெடுத்தது. ஆதாம் ஏவாள் ஒன்றுமே செய்யாமல் உழைக்காமல் உல்லாசமாக வாழ்ந்தார்கள், உழைக்காமல் சுகமாக இருந்தார்கள். அவர்களுக்கு தண்டனையாக கடவுள் சொன்னதாக ஒரு வாசகம், He shall eat by the sweat of your brow என்று கடவுள் ஆணையிட்டார். நீ வியர்வை சிந்தி பாடுபட்டு சாப்பிடு என்று தண்டித்தார் என்று எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் மகாத்மா அதுக்கு ஒரு புது அர்த்தம் சொன்னார், அது கடவுளின் கட்டளை. He shall eat by the sweat of your brow, உழைக்காமல் சாப்பிடாதே என்று கடவுள் ஆணையிட்டு இருக்கிறார். இரண்டு இரண்டு கால்களையும் கைகளையும் உனக்கு கொடுத்திருப்பது உழைப்பதற்காக. உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும், உழைக்காமல் சாப்பிடுவது திருட்டு என்றார். ப்ரோலோன் என்கிற ஒரு பிரெஞ்சு ஞானி சொன்னார், ஆல் ப்ராப்பர்ட்டி இஸ் தெஃப்ட் என்று சொன்னார். சொத்து அனைத்தும் திருட்டுன்னு சொன்னார் ஒரு சோசியலிஸ்டர். காந்தி மாற்றி சொன்னார், உன் தேவைக்கு மேல் வைத்திருப்பது அனைத்தும் திருட்டு என்றார். உழைக்காமல் சாப்பிட்டால் திருட்டு என்று சொன்னார். நான் பெரிய அறிவாளி, நான் வக்கீலுக்கு படிச்சிருக்கிறேன், நான் டாக்டர், நான் இன்ஜினியர் என்று சொல்லிவிடாதே. எல்லோரும் உபரோழிப்பு செய்ய வேண்டும். நான் படித்து விட்டேன் என்பதால் சும்மா இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் நூல் நூற்றார். ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு நூல் நூப்பார். அப்படி நூற்கவில்லை என்றால் சாப்பிட மாட்டார். அவர் பாரிஸ்டர். உழைப்பின் பெருமையை காந்தி சொன்னார். உழைப்பு என்பது தண்டனை அல்ல, உழைப்பு என்பது நம்முடைய கடமை. இறைவன் நமக்கு இருக்கிற இட்டிருக்கிற கட்டளை, நாம் எல்லோரும் உழைக்காமல் சாப்பிட பார்க்கிறோம், உழைப்பை நாம் மரியாதை குறைவாக பார்க்கிறோம். ஆனால் விவேகானந்தர் சொன்னார், உழைக்கிறவன் தான் தரித்திர நாராயணன் என்று சொன்னார். உழைப்பு தான் மனிதனை மேன்மைப்படுத்துகிறது. உழைப்பு கேவலம் இல்லை. ஆனால் இங்கே தன்னம்பிக்கை, தளராத முயற்சி, அயராத உழைப்பு. அந்த அயராத உழைப்பு என்பதை நீங்கள் கை கொண்டால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் கடமையை செய்தால் ஆல் குட் வில் பி ஆடட் டு யூ. எல்லா செல்வங்களும் வரும். செல்வம் என்பது காசு பணத்திலே இல்லை, உள்ளத்திலே இருக்கிற நிறைவு. அது எப்பொழுது வரும்? உலகத்தை நீங்கள் அன்போடு பாருங்கள். உலகத்தை, பக்கத்திலே இருப்பவர்களை அன்போடு பாருங்கள். உலகம் அழகாக இருக்கும். உங்கள் உள்ளத்தை அன்பாலே நிறைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் உங்களுக்கு சொந்தக்காரனாக இருப்பான். அன்பால நிறைத்துக் கொண்டால் நிறத்தா, இனத்தா, மொழியா, மதத்தால் எவனும் பகைவன் இல்லை. அன்புதான் நிலையான ஒன்று. இந்த உலகம் நிலையானது அல்ல. ஆனால் தாய்மி, இங்க படிக்கிற மாணவர்கள் அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கலாம். உலக பகல் பெற்ற மிகப்பெரிய வரலாற்று பேராசிரியர் ஆர்னால்ட் டாயின்பி, ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி என்று 10 வால்யூம் எழுதினார். உலக நாகரிகத்தை எல்லாம் படித்தார், உலக வரலாறுகளை எல்லாம் படித்தார், அவருடைய தத்துவத்தை சொன்னார். அவர் இறுதியாக எழுதிய ஒரு புத்தகத்தில் சொன்னார், உலகத்திலே எதுவும் நிலையானது இல்லை, ஒன்றே ஒன்றுதான் நிலையானது, அது அன்பு. அன்பு மட்டும்தான் உண்மையானது. அது எவ்வளவு பிராக்டிக்கல். நீங்க தினந்தோறும் பார்க்கலாம். நீங்கள் கோபமாக இருக்கிற பொழுது, வெறுப்பாக இருக்கிற பொழுது உங்கள் பிள்ளை கூட உங்களுக்கு தொல்லையாக இருக்கும். நீங்கள் வெறுப்போடு இருந்தால் உங்கள் தாய் கூட உங்களுக்கு எதிரியாக தெரிவார். அன்போடு பாருங்கள், உலகம் உங்களை நேசிக்கும், நீங்கள் உலகத்தை நேசிப்பீர்கள். உலகத்துக்கு, மக்களுக்கு உழைக்கிற பொழுது உங்களுக்கு ஆனந்தம் வரும். பாரதியார் சொன்னார், ஊருக்கு உழைத்திடல் யோகம், நான் மூங்கிடுமாறு வருந்துதல் யார். போருக்கு நின்றிடும் போதும் குணம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞான். அவ்வளவுதான். ஊருக்கு உழைத்திடல் என்றால் நீங்க சம்பாதிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனால் பணம் சம்பாதிப்பது மட்டுமே வாழ்க்கை இல்லை. நீங்கள் வாழ்வதற்கு சம்பாதியுங்கள். பணம் சம்பாதிப்பதையே வாழ்க்கையாக மாற்றிவிடாதீர்கள். பணம் சம்பாதிப்பதையே வாழ்க்கையாக மாற்றிவிட்டால் அதுவே சுமையாக போகும். வாழ்வதற்காக நீங்கள் சம்பாதியுங்கள். வாழ்க்கை என்பதை ஒரு முறை வாழ்ந்துவிட்டு மறுபடி வாழ முடியாது. நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை இதுதான். ஒரு பிறவிலே வாழ்ந்துவிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு போய் வாழ முடியாது. நீங்கள் வாழும் போதே வாழ்க்கை கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ வாழ வாழ்க்கை வசப்படும். அந்த வாழ்க்கையை நீங்கள் செம்மையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு உங்கள் அறிவு தெளிவாக இருக்க வேண்டும், விரிந்த பார்வை வேண்டும், நிரந்தரமான விழிப்பு வேண்டும். Should be always vigilant. ஜெயகிருஷ்ணமூர்த்தி என்ற ஞானி சொன்னார், நிரந்தர விழிப்பு. அல்லது பேசிவிட்டி, இட்டர்னல் விஜிலன்ஸ். திறந்து பார்க்க வேண்டும் உலகத்தை. ஒன்றை பார்த்தால் அதை முழுமையாக பார்க்க வேண்டும். ஓரமாக பார்க்கிறது இல்லை. ஒரு மரத்தை பார்த்தால் அதன் வேர், கிளை, இலை, உச்சி அத்தனையும் சேர்த்து முழுமையாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை என்பது கூறு போட ஒண்ணாதது. வாழ்க்கை முழுமையானது. அந்த வாழ்க்கைக்கு வக்கீல் என்றும், வக்கீல் என்று ஒரு வாழ்க்கை, தந்தை என்று ஒரு வாழ்க்கை, அரசியல்வாதி என்று ஒரு வாழ்க்கை என்றெல்லாம் கிடையாது. ஒரே ராமலிங்கம் தான் இத்தனையாகவும் இருக்கிறான். வாழ்க்கை முழுமையானது. எனவே நேர்மையாக இருப்பது என்பது அவர் தனி வாழ்க்கையிலே நேர்மையானவர், ஆனால் தொழிலில் பிராடு பண்ணுவார் என்று சொல்லக்கூடாது. வாழ்க்கை முழுமையாக இருக்க வேண்டும், அந்த வாழ்க்கை முழுவதும் நேர்மையாக இருக்க வேண்டும், நிரந்தர விழிப்பு வேண்டும், அப்பொழுது நீங்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் இந்த சமூகத்தை நீங்கள் வழிநடத்துவீர்கள். அப்படி வழிநடத்துகிற இளைஞர்களாக, வழிகாட்டிகளாக நீங்கள் வர வேண்டும். இந்த நம்முடைய நாட்டிலே இருக்கிற அனைத்து தீமைகளையும் போக்கி ஒரு நல்ல நாட்டை, புதிய சமூகத்தை, அன்பால் நிரம்பி இருக்கிற ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். வன்முறை ஒழிய வேண்டும், அன்பு மேலோங்கி நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான சமூகத்தை உருவாக்குவதற்காக நீங்கள் அனைவரும் இந்த உலகத்துக்குள்ளே போங்கள், இல்லை இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் வாருங்கள். இந்த உலகை, நாங்கள் வாழ்கிற உலகத்துக்குள்ளே நீங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடைத்தேற்றுங்கள். நீங்களும் வாழ வேண்டும், இந்த சமூகமும் வாழ வேண்டும். ஆணும் பெண்ணும் சமமாக, சமத்துவமாக, ஆரோக்கியமாக இந்த சமூகத்தை தூக்கி பிடிக்க வேண்டும். தாயாக, மனைவியாக, அதிகாரியாக, தலைவராக ஒவ்வொரு பெண்ணும் விளங்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு பாரதி உங்களுக்கு ரூட் போட்டு கொடுத்திருக்கிறார். புதுமை பெண் என்கிற பாட்டை படியுங்கள். உன்னதமான பெண்ணாக இருக்க வேண்டுமா? அதற்கு நீங்கள் தலைவராக இருக்க வேண்டாம், மந்திரியாக இருக்க வேண்டாம், ஒரு தாயாக இருங்கள், அது போதும். ஒரு தனி மனிதன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையாக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை உங்கள் சமூகத்தை வாழ்விக்கும். இட் வில் பர்மியே, இட் வில் லெவன். ஒருவருடைய வாழ்க்கை அந்த சமூகத்தை பாதிக்கும். உலகம் தெரிஞ்சற்றும் நான் தெரிஞ்சுகிறேன் என்று சினிமாவசனம் பேசக்கூடாது. உலகம் மாற வேண்டுமானால் மகாத்மா சொன்னார், நீ மாறு. எது நல்லது என்று தெரிகிறதோ அதை நீ கடைப்பிடி, உலகமும் பின்னால் வரும். ஆணும் பெண்ணும் அப்படி உன்னத வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும். தேடி சோறுநிதம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறைய கூடி கிழப்பருவம் எழுதி கொடு ஊற்றுக்கு இறையனப்பின் மாயும் வேடிக்கை மனிதர்களாக நீங்கள் வாழக்கூடாது. நீங்கள் சாதிக்க வேண்டும், வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.